ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 372வது நாமா. பக்தமானசஹம்சிகாயை நமஹ. பக்தர்களின் மனமாகிய ஏரியில் அன்னப்பறவை போல் விளங்குவோள். இது வர்ணனையாக எப்படி சொல்லப்பட்டிருக்குனாக்க, சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா தன் மனதால் ஒரு ஏரியை நிர்மாணித்தார். அது கைலாச மலையின் உச்சியில் இருக்கிறது. அதன் நீர் மிகவும் தூய்மையானது. எப்பொழுதும் தூய்மையையே விரும்புகிற அன்னப்பறவைகள் அங்கு வசிக்கின்றன. அவை எங்கு சென்றாலும் மழைக்காலத்தில் அந்த ஏரிக்கே திரும்பி வந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மனதால் நிர்மாணிக்கப்பட்டதால் மானசரோவர் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மானசரோவர் அப்படிங்கிற ஏரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பக்தர்களுடைய தூய்மையான மனதை இந்த ஏரியாக கற்பனை செய்து அம்பாளை அதில் விளங்கும் அன்னப்பறவையாக சொல்கிறார்கள். சௌந்தரலேகரில் கூட ஆதிசங்கர் மகத்பாதால் சமுன்மீலத் சம்பித் கமல மகரந்தைக ரசிகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் இந்த பக்தருடைய மனதை வந்து ஒரு தடாகமாகவும் அதில் நீந்தக்கூடிய அன்னப்பட்சியாக, அது ஹம்சப்பட்சியாக அம்பாளை உருவப்படுத்தியிருப்பார். மற்றவர்களுக்கு, அதாவது பக்தர்களை தவிர மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பதால் க என்ற பிரத்யயம் சேர்க்கப்பட்டு ஹம்சிகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முனிமானச ஹம்சிகா அப்படின்னு 816வது நாமாலையும் இதே பொருள் படவே அம்பாளுக்கு இன்னொரு நாம விளங்குறது. இங்கு பக்தர்களின் மனமாகிய ஏரியில் அன்னப்பறவை போல் விளங்குவோள் அப்படிங்கிற பொருள் பட பக்தமானச ஹம்சிகாயே நம அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குகிறார். அடுத்த நாமா காமேஸ்வர பிராணநாட்டியை நம. காமேஸ்வரருடைய ஜீவநாடியாக விளங்குவோள். லோகங்களின் சம்ஹார காலத்தில் இதர தேவர்கள் அமிர்தத்தை அருந்தி இருந்தாலும் மாயையின் சைதன்யத்தினால அவர்கள் பிரம்மத்திடம் ஒடுங்குகிறார்கள். ஆனால் மிக கொடியதான காலகால விஷத்தை உண்ட காமேஸ்வரர் அம்பாளுடைய தாடங்க மகிமையினால் ஒடுங்குவதில்லை. அம்பாளுடைய அருகிலே இருக்கிறதுக்கான ஒரு பலன் அவருக்கு கிடைக்கிறது. அதனால் இங்கே பரமேஸ்வரரின் ஜீவநாடி அப்படின்னு ஒரு கருத்தில் அம்பாளுக்கு இந்த நாம வழங்கப்படுறது. சுதாமபியாஸ்வாத்திய பிரதிபய ஜரா மிருத்யுஹரிணி விபத்யந்தே விஸ்வே விதிசத மகாத்தியாதி விஷத கராளம் இக்ஷ்வேலம் கபலிவ கபலிதவத காலகரணா அசம்போஸ்தன்மூலம் தவஜனனி தாடங்க மகிமா அப்படின்னு. தாடங்க மகிமையினால் எப்படி அம்பாளுடைய தாடங்க மகிமையினால் அம்பாளுக்கு காமேஸ்வரர் எப்பொழுதுமே அருகிலேயே இருக்கிற மரியம். அவர் மகாபிரளய காலத்தில் கூட அந்த ஒடுங்கி போகிற விஷயத்தில் சேர்றதில்லை. அவர் தனிச்சிருக்கார். அம்பாள் பக்கத்திலேயே எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. அதுக்கு காரணம் அம்பாளுடைய தாடங்க மகிமை அப்படின்னு சொல்லப்படுறது. இதை ஆதிசங்கர் பகத்பாதால் ரொம்ப அழகாக ஸ்லோகம் 28 சௌந்தரலகரில் விரிவாக சொல்லியிருப்பார். அதே ஒரு பொருள் பட இங்கே காமேஸ்வரனுடைய ஜீவநாடியாக விளங்குபோல் அப்படின்னு அம்பாளுக்கு காமேஸ்வர பிராணநாட்டியை நம்ம அப்படிங்கிற நாம அழகாக விளங்குறது. அடுத்த நாம கிருதஜ்ஞாயை நமக. செய்ததை அறிந்தவள். உலகில் வாழ்பவர்கள் செய்யும் அனைத்து காரியங்களையும் அறிவோள். சூரியன், சந்திரன், யமன், காலம், 5 பூதங்கள் ஆக 9 சாட்சிகள் மக்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் காண்கிறார்கள். இந்த 9 சாட்சிகளாக இருப்பதும் அம்பாளே அப்படின்னு சொல்லப்படுறது. கிருத அப்படின்னாக்க செய்த நல்ல காரியங்கள். ஞா அப்படின்னாக்க வெகுமதி, வெகுமதியான ஞானத்தை அளிக்கிறாள் அம்பாள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் இங்கே அம்பாளுக்கு கிருதஜ்ஞா அப்படிங்கிற நாம வழங்குறது. கிருத அப்படின்னாக்கா ஏற்கனவே உள்ள ஞானத்தோடு கூடியவள் அப்படின்னு சொல்லப்படுறது. கிருத யுகத்தில் பூர்ணமான ஞானம் என்றும் மற்ற யுகங்களில் அது குறைந்து கொண்டே வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகங்கள். இந்த 4 யுகத்தில் கிருத யுகத்தில் பூர்ண ஞானம் இருக்குது. அதற்கப்புறம் திரேதாயுகத்தில் சிறிது குறைந்து அதுக்கும் கீழே துவாபரிகம், அப்புறம் கலியில் தேய்ந்து கடைசியாக மிகவும் சொல்பமான ஒரு பூர்ண ஞானம் உள்ளவர்கள் தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜூத சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது சொக்கட்டான் விளையாட்டு. அதில் கிருத, திரேதா, துவாபகர, கலி அப்படின்னு 4 ஆட்டங்கள் உண்டு. அவைகளுக்கு கணித சாஸ்திரப்படி 10, 6, 3, 1 அப்படின்னு மதிப்பெண்கள் கொடுக்கப்படுறது. ஆகவே கிருதம் என்ற ஆட்டத்தின் வென்றவர் மற்ற 3 ஆட்டங்களும் வென்றவர் அப்படின்னு சொல்லப்படுவர். அதாவது கிருதயுகத்துக்கு 10 மதிப்பெண்ணாகவும், திரேதா துவாபர கலியுகத்துக்கு முறையே 6, 3, 1 அப்படின்னு மதிப்பெண் கொடுக்கப்படுறது. இந்த மற்ற மூன்று யுகங்களையும் கூட்டினாக்க இந்த கிருதயுகத்தினுடைய எண்ணிக்கை வரும். அதனால் கிருதம் என்ற ஆட்டத்தில் வென்றவர்கள் வந்து மற்ற மூன்று ஆட்டங்களையும் அனுசரிக்காமல் மற்ற மூன்று ஆட்டங்களையும் வென்றதாக கருத்தில் கொள்ளலாமா? அப்படி அம்பாள் பூர்ண ஞானம் உள்ளவள் அப்படின்னு சொல்லப்படுது. கிருதம் என்னும் ஆட்டம் மற்ற ஆட்டங்களை வியாபித்திருப்பது போல் அம்பாளுடைய ஞானம் சர்வ வியாபகமாகவும் எல்லா விஷயங்களையும் பற்றி இருப்பதால் கிருதஜ்யா அப்படின்னு ஒரு பெயர் அம்பாளுக்கு விளங்குகிறது. மேற்கூறிய கிருதம் என்ற ஆட்டத்தை தெரிந்தவள் ஆகியால் கிருதஜ்யா. பரமசிவனுடன் சொக்கட்டான் ஆடும்போது கிருதம் என்ற ஆட்டம் தெரிந்தவளாதலால் அம்பாளை வெற்றி பெற்றாளாம். இந்த கிருதஜ்ய என்ற 82வது நாமாவிற்கு பிராணிகள் செய்யும் புண்ணிய பாவங்களை அறிவோர் அப்படின்னு ஆதிசங்கர் பகவத்பாதால் விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதனால் அம்பாள் உலகில் வாழ்பவர்கள் செய்யும் அனைத்து காரியங்களையும் அறிபவள், செய்ததை அறிந்தவள் அப்படிங்கிற பொருள்பட இங்க கிருதஜ்ஞாயே நமஹ அப்படிங்கிற நாமால விளங்குறா. அடுத்த நாமா காமபூஜிதாயே நமஹ, மன்மதனால் பூஜிக்கப்பட்டவள். அம்பாளையும் சிவனையும் சேர்த்து வைத்து குமாரோத்பத்தி ஆவதற்காகவே மன்மதன் சிவன் மேலே மலர்கடைகளை தொடுத்தான், தன் சரீரத்தையும் இழந்தான். சரீர தியாகம் செய்து தன்னை சிவனுடன் சேர்த்து வைத்த மன்மதனிடம் அம்பாள் நன்றி உணர்வால் காமனுடைய வழிபாட்டை ஏற்று அவனுக்கு எல்லா பெருமைகளும் தருகிறாள். மன்மதனைப் போலவே தானும் கரும்பு வில்லையும் மலரம்புகளையும் ஏந்தி இருக்கிறாள் அப்படிங்கிறனால அம்பாள் வந்து இங்க காமபூஜிதாயே நமஹ அப்படிங்கிற நாமால விளங்குறார். அம்பாள் உபாசனையில் முக்கியமாக 12 பேரில் மன்மதனும் ஒருத்தர். இந்த விஷயம் மனுவித்யா அப்படிங்கிற நாமாலையும் சந்திர வித்யா அப்படிங்கிற நாமாலையும் ராஜராஜாச்சிதாயே நமஹ அப்படிங்கிற நாமாக்களையும் கூறப்பட்டிருக்கு. ஆச்சாரியார்களும் சௌந்தரலகிரி ஸ்லோகம் 5-6 இதை அழகாக தெளிவாக சொல்கிறார். மன்மதனுக்கு காமன் என்றும் ஒரு பெயர் உண்டு. காமன் அம்பாளை காஞ்சியில் வழிபட்டான். காமகோட்டம், காமகோடி, காமபீடம் அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு பெயர் உண்டு. இந்த பெயர்களும் காமனிடம் அருள்நோக்கு கொண்டுள்ளதையே காமாட்சி என்ற தேவியின் நாமம் காமனின் வழிபாட்டு சிறப்பையும் உணர்த்துகின்றன. அம்பாளின் பீடங்களில் காமகிரி பீடம், பூர்ணகிரி பீடம், ஜாலாந்திர பீடம், உட்யான பீடம் என்ற 4 முக்கியமான பீடங்கள் உண்டு. இந்த நாமாவில் காமகிரி பீடம் சொல்லப்படுறது. அடுத்த நாமாக்களில் மற்ற 3 பீடங்களும் வரப்போகிறது. க்ஷேத்திரம் அப்படின்னு நம்ம இந்த சரீரத்தை குறிப்பிடுறோம். க்ஷேத்திரமான நம்மளோட சரீரத்தில் இந்த 4 பீடங்களும் இருப்பதாக பாவிக்கணுமா? காமபீடம் அப்படிங்கிறது மூலாதாரத்தை குறிக்கிறது. பரா என்னும் வாக்கோட ஸ்தானம். நேற்றைய நாமாக்கள்ல நம்ம பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி அப்படின்னு 4 வாக்குவதிகளை நம்ம அனுசரிச்சிருப்போம் அம்பாளை. இது இந்த காமபீடம் அப்படிங்கிறது மூலாதார தத்துவத்தை குறிக்கிறது. அதே சமயம் பரா என்னும் வாக்கோட ஸ்தானமாக சொல்லப்படுறது. பூர்ணகிரி அப்படி பீடம் அப்படிங்கிறது மணிப்பூரகம் அப்படின்னு குறிக்கப்பட்டு பஷ்யந்தி என்னும் வாக்கோட ஸ்தானமாக குறிக்கப்படுது. ஜாலாந்திர பீடம் அப்படிங்கிறது அனாத சக்கரத்தை குறிக்கப்படுறது. மத்தியமாவின் ஸ்தானமாக அது சொல்லப்படுது. உட்யான பீடம் அப்படிங்கிறது விசுத்தி சக்கரமாகவும் வைகிரியுடைய ஸ்தானமாகவும் குறிக்கப்படுறது. இப்படி இந்த நாமாவானது காமகிரி பீடத்தை குறிக்கிறது. பரா என்ற வாக்கோட ஸ்தானமாகவும் குறிக்கப்படுறது. இங்கே மன்மதனால் பூஜிக்கப்பட்டவள் அம்பாள் அப்படின்ற பொருள்பட காமபூஜிதாய நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குகிற அம்பாள். அடுத்த நாம ஸ்ருங்கார ரச சம்பூர்ணாயே நமஹ, ஸ்ருங்கார ரசம் நிறைந்தவள். முந்தின நாமால் காமகிரி பீடம் சொல்லப்பட்டது. இந்த நாமாவில் பூர்ணா என்ற பதத்தினால பூர்ணகிரி பீடம் சொல்லப்படுது. சரீரத்தில் பூர்ணகிரி பீடம் அப்படிங்கிறது மணிப்பூரகத்தை குறிக்கிறது. மணிப்பூரகம் காரிய பிந்துவின் ஸ்தானம், பசந்தி வாக்கின் ஸ்தானம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸ்ருங்க என்றால் கொம்பு. மிருகங்களுக்கு 2 கொம்புகள் இருப்பதால் இது சங்கீதமாக 2 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை குறிக்கிறது. அதே போல் ரசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவைகள் 6. ரச என்ற சொல் சங்கீதமாக 6 என்றை குறிக்கிறது. இந்த 2 சொற்களும் சேர்ந்து 2, 6, 12 என்ற எண்ணை குறிப்பிடுறது. அ என்றால் மலர் இதழ், தளம் அப்படின்னு பொருள். ஆகையால் சிங்கார ரசம் என்பது 12 இதழ் கொண்ட அநாகத சக்கரத்தை குறிக்கிறது. சம் என்பது அடிக்கடி என்றும் பூர்ணா என்பது வீட்டிருப்பல் என்றும் பொருள்படுகிறது. இவை எல்லாவற்றையும் சேர்த்து அநாத சக்கரத்தில் நன்கு வீற்றிருப்பாள் என்ற இந்த நாமாவுக்கு பொருளாக சொல்லப்படுது. சிங்க அப்படிங்கிறது முக்கியமான பிரதானமான சொல்லப்படுது. அரர அப்படின்னாக்க மறைப்பு, அவித்தியை என்ற ஆவரணம் அல்லது மறைப்பு. ச அப்படின்னாக்க சம்பூர்ணா, பிரம்மத்துடன் அப்படின்னு பொருள்படும். இந்த நாமாவில் உள்ள பதங்களுக்கு இப்படி பொருள்பட அம்பாளுக்கு சிங்கார ரச சம்பூர்ணா என்ம அப்படிங்கிற நாம அழகாக விளங்குறது. இப்படியாக இங்கு குறிப்பிடப்பட்ட நாமாக்கள் எல்லாம் அம்பாளுடைய அந்த சூட்சும விசேஷங்கள், குண விசேஷங்களை ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறது. அதாவது பக்தர்களுடைய மனமாகிய ஏரியில் நீந்தக்கூடிய அன்னப்பறவை ஹம்சபட்சி போலவும், காமேஸ்வருடைய ஜீவநாடியாகவும், இந்த லோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் செய்வதை அறிந்தவளாகவும், மன்மதனால் நன்கு பூஜிக்கப்பட்டவளாகவும், சிங்கார ரசம் தெரிந்தவளாகவும் அம்பாள் இங்கே ரொம்ப அழகாக உருவப்படுத்தப்பட்டு வர்ணிக்கப்படுறாள். வசுஞ்சாதி வாக்தேவர்கள் ரொம்ப அழகாக இதில் அம்பாளுடைய அந்த குண விசேஷங்கள், நிர்குண விசேஷங்களையும் ரூப விசேஷங்களையும் ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கியிருக்கா. அதே பாவனையிலே இந்த நாமாக்களை நம்ம ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதேகிருஷ்ணா.